உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி சிந்தனை நேரம். இன்றைய சிந்தனை நேரத்தில் கோவை அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள். ஏர்முனைக்கு நேர்.
அறிவியல் என்பது விஞ்ஞானத்தை குறிக்கின்ற ஒற்றை சொல் என்னும் கண்ணோட்டம் பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவியலுக்குள் நுழைந்து பார்த்தால் அதற்குள்ளே வாழ்வியலும் உலகியலும் எவ்வாறெல்லாம் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அறிவு நிறைந்த இயல் அறிவிக்கும் இயலாக இருப்பதால் அறிவியலாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய அறிவியல் படித்தவர்களுக்கு பாடமாகத்தான் அறிமுகமாகி அது கல்வியாளர்களோடு மட்டும் தொடர்புடையதாகி புழக்கத்தில் இருந்து வருகிறது என்றாலும், நகரங்களில் வசிப்போர் கிராமங்களில் வசிப்போர் என்று வேறுபாடுகள் ஏதுமின்றி அனைத்து மக்களின் வாழ்க்கையோடும் பெரிதும் தொடர்புடையது அறிவியல் என்றால் அது முற்றிலும் உண்மையே. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்கிற நமது வள்ளுவ பெருந்தகையின் குரட்பா வரையறுக்கிற இந்த வரலாறு நம்மால் கருத்தில் கொள்ளுவதற்குரியது ஆகும். வேளாண்மை தொழில் புரியும் உழவர் பெருமக்கள் கிராமங்களில் பிறந்து வாழ்ந்து இந்த அறிவியல் உலகோடு இணைந்தே வருகின்றனர். தங்களின் அனுபவ மொழிகளாகிய பழமொழிகளை வாழ்க்கையில் அடையாளங்களாக அவர்கள் பயன்படுத்தியுள்ளதும் இப்போதும் கூட பயன்படுத்தி வருவதும் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் குரட்பாவின் கருத்தானது உழவு தொழிலின் மேன்மையை விளக்கி நிற்கிறது. உழவின் மிகுந்த ஊதியம் இல்லை என்கிற பழமொழியில் உழவு என்னும் சிறப்பு சொல்லானது பயிர்தொழில் என்பதையே சுட்டுகின்றது. ஏர் நடந்தால் பேர் நடக்கும் என்னும் மூத்தோர் கருத்தானது இந்த விவசாய தொழிலால் உலக இயக்கம் நடைபெறும் என்பதை உறுதி செய்கிறது. உயிர் தொழில் எல்லாம் பயிர்தொழில் தன்னால் என்பது மற்ற தொழில்களையெல்லாம் விட உழவு தொழில் உயர்வான இடத்தை பெறுகின்றது என்பதையே வலியுறுத்துகிறது. அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிரு என்கிற கருத்து வாழ்க்கை துன்பத்தில் மூழ்கி விடாமல் காப்பாற்றுவது உழவு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஏர்கலப்பை கொண்டு உழவன் உழவு செய்கின்ற முறைகளை பற்றி கூறினால் அது உயிர்த்துணரத்தக்கவற்றையே எடுத்து காட்டுவதாக அமையும். ஆழமாக உழுதல், அகலமாக உழுதல், அதிர்வாக உழுதல், மேம்போக்காக உழுதல், அடுக்கடுக்காக உழுதல் என முறைகளை பயன்படுத்தி உழவினை செய்து வந்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். ஆழமாக உழுதல் என்றால் குறைந்த அளவு பரப்பளவே இருக்கின்ற நிலத்தை கொண்டிருக்கும் விவசாயி அந்த நிலத்தை ஆழமாக சிரத்தை எடுத்து உழவு செய்வானே ஆனால் அது அவனுக்கு நல்ல பயனை கொடுப்பதிலே குறை வைக்காது. அடிமட்டத்தில் இருக்கின்ற மண்ணானது மேலே கொண்டு வரப்பட்டு சத்துக்கள் நிறைந்ததாய் விதைக்கும் விதைகளை மிக நன்றாக ஏற்றுக்கொள்வதாய் காத்திருக்கும். அகல உழுதல் என்பது உரிய நேரத்தில் அதிக பரப்பளவு உள்ள நிலத்தை உழவு செய்வதாகும். ஒரு படி காடு என்பதும் ஒரு வள்ள காடு என்பதும் நிலத்தின் பரப்பளவுக்கு உழவர்கள் குறிக்கும் நில அளவு ஆகும். ஒரு படி என்பது ஒரு லிட்டர் அளவுள்ள தானியத்தை விதைப்பு செய்வதற்குரிய நிலப்பரப்பளவு. நான்கு படி கொள்ளளவு ஒரு வள்ளம் என்பதாகும். ஆக ஒரு வள்ளம் என்கின்ற நான்கு ஏக்கரை உழவு செய்தல் என்பது இதன் தெளிவாகும். அதிகாலையிலேயே உழவு செய்ய தொடங்கி மாலை பொழுது விழுந்த பிறகும் வெளிச்சம் மங்கும் வரையிலும் கூட உழவு செய்து தனது பணியை மிகுந்த அக்கறையோடு அவர்கள் செய்கிற அந்த செயல்பாடு நினைவில் நிறுத்தக்கூடியது. பொழுது உச்சி வானத்தில் இருக்கும் நண்பகலில் உணவு உட்கொள்வதற்காக ஏர்கலப்பையிலிருந்து காளைகளை அவிழ்த்து அதற்கு தாகம் தீர தண்ணீர் குடிக்க வைத்து தின்பதற்கு தீவனமும் போட்டு மரத்தின் நிழலில் சற்றே ஓய்வெடுக்க உழவன் ஏற்பாடுகள் செய்வான். அதன் பிறகு தானும் மதிய உணவு உட்கொண்டு சிறிதே ஓய்வெடுத்து பணியை தொடங்கிவிடுவான். அகல உழுதலில் கூடுதலான ஏற்காரர்கள் இருத்தல் வழக்கம். இந்த இருவகை உழவு முறைகளில் ஆழ உழுவதன் அவசியத்தை உழவர்கள் மட்டுமின்றி பிறரும் உணர்ந்திருந்தார்கள். அதிர உழவு செய்தல் என்பது நிலம் அதிரும்படியாக ஏற்பிடித்தலை குறிப்பது ஆகும். மேல் மண் கீழே செல்ல, கீழ் மண் மேலே வர, நன்றாக புரட்டி புரட்டி எடுக்கும் வகையில் இந்த உழவு அதிர அடித்தலை அடையாளப்படுத்தும். அதிர அடித்தால் உதிர விளையும் என்பதும், ஆழ்ந்த நிலக்கிளறலால் மகசூல் அதிகமாக கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. நாளோட்டத்தில் ஏர் உழவு செய்யும் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதால் ஏர்கலப்பை வைத்திருக்கும் உழவனை தேடி பிடித்து நிலத்தை உழவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒண்டி பண்ணையும் செய்யும் விவசாயிக்கு உண்டாகிவிடும். அது சமயம் கூலிக்கு உழவருவோர் ஆழமாக உழவு செய்யாமல் மேம்போக்காக உழவு செய்துவிட்டு செல்பவர்களாகவே இருப்பார்கள். ஒப்புக்கு உழுதல் என்பது இதன் அர்த்தமாகும். இதில் விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும். ஆழமாக உழவு செய்யும் போதும் அடுக்கிய உழவு சிறந்தது. ஏர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வரிசை கிரமமாக சென்று முன்னத்து ஏர் சென்ற வழியில் பின்னத்து ஏர் என்ற முறையில் உழவு செய்வதற்கு அடுக்கு உழவு செயல்முறையில் இருந்திருக்கிறது. உழவு தொடர்பான இன்னும் சில செறிவான அனுபவ மொழிகள் கூட இருந்திருக்கின்றன. எருவிலும் வலியது உழவே என்பது எரு இடுதலை விடவும் உழவு செய்தல் முக்கியமானது என்பதை இது குறிக்கும். வெண்ணெய் போல் உழவு, குன்று போல் விளைவு என்பது மண் நன்றாக குழைக்கப்பட்டு வெண்ணெய் போல் பதம் வரும் வரை உழவு செய்தல் வேண்டும் என்னும் தகவலை குறிப்பதுடன் இதனால் விளைவு சிறப்படையும் என்பதையும் உணர்த்துகிறது. அதிகாலையில் எழாதவன் செய்கின்ற வேலை அழுதாலும் தீராது என்பது அனுபவ கூற்று. உழவு பணிகள் அதிகாலையில் துவங்க பெறும். அந்த தருணத்தில் துவங்குவதால் சூரிய வெப்பம் கூடுதலாவதற்குள்ளாக பெரும்பாலான வேலைகளை களைப்பில்லாமல் செய்துவிட முடியும். எனவே சூரியன் கிளம்புவதற்கு முன்பாகவே உழவு பணிகள் தொடங்கப்பட வேண்டியதன் மூல அவசியத்தை இது உணர்த்துகிறது. உழவு வேலைகளுக்கு தேவைப்படும் ஆட்களை நாள் கூலி கொடுத்து ஏற்பாடு செய்து கொள்வது நடைமுறை. அப்படி கூலி கொடுப்பதில் தானியம், பணம், உணவு ஆகியவற்றை பழக்கத்தில் அப்போது இருந்துள்ளன. ஓட்டிய ஏருக்கும் குடித்த கூழுக்கும் சரியாய்போச்சு என்னும் சொற்றொடர் ஏற்பூட்டி உழுவதற்கு கூலியாக கூழ் எனப்படும் உணவு தரப்பட்டதை குறிக்கின்றது. இதிலே வேலைகள் செய்வோருக்கு களைப்பை போக்கி தெம்பை தருவதில் கூழ் என்கின்ற உணவு பொருத்தமானது என்னும் கருத்தும் உள்ளடங்கித்தானே இருக்கின்றது. வேலைக்கு தக்க கூலி கொடுக்கப்படுவது மிகவும் அவசியம். கூலி குறைந்தால் அவன் செய்யும் வேலையிலும் குறைவுகள் நேரிடும் என்பதும் நடைமுறையில் அறியப்பட்டிருந்தது தெளிவாகிறது. விதைப்பு செய்கிற பருவமானது ஆடிப்பட்டமாக இருத்தல் நலம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதும், ஆடியில் விதைப்பு ஆவணியில் முளைப்பு என்பதும், ஆடி வாழை தேடி நடு என்பதும், ஆடி பிள்ளை தேடி நடு என்பதும் சிந்தனைக்குரியன. நெல் மட்டுமின்றி காய்கறிகள், வாழை, தென்னைகள் போன்றவற்றுக்கும் ஆடி மாதம் விதைப்பு காலமாக அமையப்பெற்றது. நிலம், உழவு, விதைப்பு இவைகளை அடுத்து தண்ணீர் என்பது மிக மிக இன்றியமையாதது. ஔவையார் சோழ மன்னனை வாழ்த்தும் போது வரப்பு உயர என்ற சொற்களால் சுருங்க வாழ்த்தினாள். வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி என்கின்ற குடிமக்கள் உயர்வர். அவர்கள் உயரும் போது அரசனின் உயர்வு இயல்பாக உயர்ந்துவிடும் என்பதே அந்த அறிவு மூதாட்டியின் அற்புத பொருள் அல்லவா? நாற்று நடுகின்ற வேலையானது உழவு தொழிலில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாற்று நடுவதற்குரிய தருணமும் நாற்று நடும் முறைமையும் பழங்காலத்தில் சிறப்புற இருந்தன. அடைமழையில் நாற்று நட்டால் ஆற்றோடு போகும் என்கின்ற பழமொழியானது அதிகமாக மழை பெய்யும் காலத்தில் நாற்று நடும் பணி நடைபெறுதல் இல்லை என்பதையும் அது ஏற்றதல்ல என்பதையும் சொல்லும் எச்சரிக்கைகளாகவே இருந்திருக்கின்றன. கூடுதலான அளவில் கொத்து கொத்தாய் நாற்றுக்களை நட்டால் கூடுதலாக விளைச்சலும் இருக்கும் என்று எண்ணுகின்றார்கள். அதே தருணத்தில் அளவை மீறி கூடுதலாக நடுவதால் விளைச்சலில் மாற்றம் அப்படியொன்றும் பெரிதாக இருக்காது என்பதும் அனுபவசாலிகளின் கருத்து. நாற்று நடவை அடுத்து பயிர்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்புகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை வேலி அடைத்தல், உரிய பராமரிப்பு செய்தல், பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுதல், நோய்களிலிருந்து காப்பாற்றுதல், களை எடுத்தல், உரமிடுதல் முதலியனவும் சுட்டப்படுகின்றன. வேலி அடைத்தவனின் காட்டை பார் என்றும், நன்கு மேய்த்தவனின் மாட்டை பார் என்றும் அன்றைய பழமொழிகள் குறிப்பிடும். ஆடு மாடு முதலிய விலங்குகளால் பயிர்களுக்கு உண்டாகும் பற்பல சேதங்களை தடுப்பதற்காக வேலி அமைப்பது மிகவும் முக்கியமானது. இனம் இனத்தை காக்கும், வேலி பயிரை காக்கும் என்பதும் கருத்தில் ஊன்றி கவனத்திற்குரியதாகிறது. திருவள்ளுவரின் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்னும் கருத்து பயிர் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை அறிவிக்கும். காணியை நட்டு களத்தில் நில் என்னும் அனுபவ மொழி பயிர்களை பராமரிக்கும்படி அறிவுறுத்தும். வரப்பே தலையணை, வாய்க்காலே பஞ்சுமெத்தை என வருவதும் பயிர் பராமரிப்பின் தன்மையை நன்கு உணர்த்துகின்றது. பயிர் பராமரிப்பும் பாதுகாப்பும் எத்தகையன என்பதை சாதாரண விவசாயி கூட உணர்ந்தேதான் இருப்பான். அதில் களை எடுத்தல் முக்கிய பங்கு வகிக்கும் ஒன்று. நெல்லுக்கு பாய்ச்சிய தண்ணீரானது புல்லுக்கும் வழிவகை செய்துவிடும் என்பதற்கேற்ப இயற்கையின் உறுதுணை செயலாற்றி விடுகிறது. இதிலே நெல்லின் வளர்ச்சியை விடவும் புல்லின் வளர்ச்சியானது பெரிதாகும் எனில் பாதிப்பு உழவனுக்குத்தானே. இதனால் அவன் கண்காணிப்புடன் இருந்து முளையிலேயே களைகளை களைவதில் முனைப்பாய் செயல்படுவான். இதையொட்டியே களையெடுக்காத பயிர் கால் பயிர் என்பதும், களையெடுக்காதவன் விளைச்சலையும் எடுக்க மாட்டான் என்பதும் குறிக்கப்படலானது. களையெடுக்காதவனை கபோதி என்று கோபமாக குறிப்பிடும் இந்த பணியின் முக்கியத்துவத்தையே இது உணர்த்துவதாக இருக்கின்றது. இப்படி களையெடுப்பின் அவசியமும், அது சலிப்பு களைப்பு ஆகியவை இல்லாமல் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி தெரிவிக்கிறது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் நுட்பம் கொண்டவர்களாக நமது விவசாயிகள் இருந்துள்ளதை கூறுகின்றது. பயிர் விளைச்சலோடு மக்களின் நம்பிக்கைகளும் கலந்தே விளைந்து வந்திருக்கின்றன. சிறுசுகள் நட்டது வீடு வந்து சேராது என்பது அனுபவமின்றி செய்த செயலால் பயன் எதுவும் உண்டாகாது என்பதை உரைக்கிறது. மேலும் பயிர் விளைச்சலில் பாவ புண்ணியங்களையும் கைராசிகளையும் முகராசிகளையும் செயல்பாடுகளையும் நேர நிமித்தங்களையும் முன்வைத்து அதற்கேற்ப எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தனர் என்பதும் விளங்கப் பெறுகிறது. முழு நிலா வெளிச்சம் பௌர்ணமி நாளில் இந்த பூமியை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது உழவு பணியை துவங்குதல் ஏற்புடையதல்ல என்னும் நம்பிக்கை அறிவியல் பார்வையில் உருவானதா என்பது சிந்தனைக்குரியது. கலையின் பார்வையில் பார்த்தால் நிலா மகள் இந்த பூமியை குளிர்ச்சிப்படுத்திய பிற்பாடு இதர பணியை செய்வதே உகந்தது என தோன்றும். உழுது விதைத்து விளைந்த பயிரில் முற்றிய கதிர்களை உரிய காலத்தில் அறுவடை செய்வது உழவனின் உரிமை. வியர்வை சிந்திய அவனது உழைப்பினால் இந்த நிலை எட்டியது. உழுகின்ற காலத்தில் ஒரு செயலையும் செய்யாமல் அறுவடை காலத்தில் மட்டும் அரிவாளை தூக்கி தோளில் வைத்து கொண்டு சென்றால் பலன் இல்லை, உழைத்தவர்களுக்கே பலன் உண்டு என்னும் உண்மையை உறுதி செய்ய வேண்டும். உழுகின்ற நாளில் ஊர் சுற்றிவிட்டு அறுவடை நாளில் அரிவாள் செய்து கொண்டு வந்தான் என்றும், அறுவடை திருநாள் அடிக்கடி வராது என்றும் சொல்லியிருப்பது கண்டுணர்ந்து சொன்னதே ஆகும். அறுவடை செய்து முடித்து தானியங்களை களத்தில் தாம்பு பூட்டி ஓட்டி பிரித்தெடுத்த பிறகு காற்றின் துணையோடு அதை தூற்றி சுத்தம் செய்வது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்னும் அனுபவ மொழியை தருவதாயிருந்தது. தங்க மணிகளை போன்ற தானிய மணிகளை களத்தில் மூட்டைகளில் கொட்டி பத்திரமாக கட்டி வண்டிகளில் ஏற்றும் பணி நடக்கும். அதற்கு முன்னதாக அந்த களத்தில் வைத்தே படி கூலியாக பாடுபட்ட அனைவருக்கும் தானியத்தை கூடை கூடையாக வழங்குகிற முக்கிய காரியம் உண்டு. அறுவடை தொடங்கியதில் இருந்து அதில் ஈடுபட்டிருக்கும் எல்லோரையும் கவனத்தில் வைத்து வரிசையாக அழைத்து உழைத்த தரத்திற்கேற்ப கொடுக்கும் கூலியானது குறைவின்றி தானியமாகவே தரப்படும். அறுப்பு கூலி, அடிப்பு கூலி, சுமை கூலி, களத்தில் தாம்போட்டிய கூலி என்று ஒன்றுவிடாமல் அதிலே ஈடுபட்டவர்கள் தங்கள் தங்களின் பணிகளை நினைவு கூர்ந்து தானியங்களை கூடைகளிலும் கோணிச்சாக்குகளிலும் பெற்றுக்கொள்வர். முகங்களில் களைப்பு நீங்கி மனங்களில் திருப்தி முகாமிடும் தருணமாக அது அமையும். இதற்கு அடுத்து மண்பானை வனைந்து தரும் குயவர்கள், சலவை தொழிலாளர்கள், முடிவெட்டுவோர், தட்டுவான் கொட்டுவான் எனப்படும் பறையடிப்போர், பட்டறை பணி செய்வோர், மரவேலைகள் செய்து தருவோர் என இந்த உழவனுக்கு துணை நின்று தங்களின் கடமைகளை செவ்வனே தரும் சக தொழிலாளர்களுக்கு தானியங்கள் அளந்து போடப்படும். இதனையடுத்து உடல் ஊனமுற்று வேலை எதுவும் செய்ய முடியாமல் திண்ணைகளில் முடங்கி கிடந்தோரும் தானியம் அடித்து முடியும் நாளை தெரிந்து கொண்டு தட்டு தடுமாறி ஆழ்துணையோடு வந்து சேர்ந்திருப்பார்கள். அவர்களையும் அழைத்து முகம் கோணாமல் இந்த வருஷத்து கொடுப்பினை இது என்று கூறி தானியங்களை கொடுத்து அனுப்புவது முடியும். பின்னர் தானிய மூட்டைகளை இவ்வளவு என்று எண்ணி ஒரு வண்டிக்கு இவ்வளவு சுமை என ஏற்றி இட்டேரி தடத்தில் மண் பாதையில் அவற்றை வரிசையாக வண்டிகளிலே அனுப்புவார்கள். ஏர்கலப்பை சுமந்து இன்றைக்கு உழவு செய்ய போகிறோம் என்று காடுகளை நோக்கி புறப்பட்ட காளைகள் இப்போது தானிய மூட்டைகளை வீடுகளை நோக்கி சுமந்து செல்லும் நினைவுகளை மனங்களில் தேக்கி நகர்ந்து செல்லும் அந்த செயல்பாடு அவைகளின் கண்களிலும் முகங்களிலும் காண கிடைப்பதாயிருக்கும். தாம் சாகுபடி செய்வதற்குரிய நிலத்தை தேர்வு செய்வதிலே நமது முன்னோர்கள் எத்தகு கூர்மையான அறிவை பெற்றிருந்தனர் என்பதை பழமொழிகளே நன்கு படம் பிடித்து தருவதாயிருந்திருக்கின்றன. ஆற்றை அடுத்து இருக்கிற நிலம் அவ்வளவாக ஏற்றதல்ல. ஏனெனில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு உண்டாகும் தருணத்தில் பாதிப்பு நேரிட்டுவிடும். ஆற்றை அடுத்த வயலும் அரசனை அடுத்த குடியும் கோயிலை அடுத்த வீடும் செழுமை பெறாது என்பதை குறிப்பிட்டு அவைகள் அமைகின்றன. அதுபோன்றே ஊரின் எல்லையில் உள்ள நிலமும் பயன்படாது என்கிற கருத்தை ஊரோரத்தில் கொல்லை உழவனுக்கு கொடுக்கும் தொல்லை என்றும் ஒரு பழமொழி சுட்டி காட்டுகிறது. நீர்ப்பாசன வசதி குறைவென்று இருக்கும் ஆற்று பாசன நிலங்கள், கிணற்று பாசன நிலங்கள், ஏரி குளங்களை அடுத்திருக்கும் பாசன நிலங்கள் போன்றவை நன்செய் நிலங்களாக செழுமையினை பெற்றவை. இதை நஞ்சை நிலம் என்பதும் தஞ்சை கரவழி பூராவும் இந்த வகை என்பதும் நாம் அறியப்பட்டதே. மழையை நம்பியும் முன்னர் குறிப்பிட்டவாறு இல்லாமல் அமைந்தவைகளையும் புன்செய் நிலங்கள் என்னும் பெயரில் குறிக்கின்றார்கள். புஞ்சை பூமி என புஞ்சை புளியம்பட்டி போன்றவற்றை உதாரணங்களாக இதில் நாம் எண்ணிக்கொள்ளலாம். இப்போது சுற்றுச்சூழல் பாதிப்பால் பருவமழை காலங்கள் மாறி அந்த நிலப்பகுதியின் வேளாண்மை தொழில்களிலும் மாற்றங்கள் உண்டாகி வருகின்றன. வானத்து மழையை மட்டுமே நம்பி செய்யப்படும் விவசாயத்தை மானாவாரி விவசாயம் என அழைப்பது முறை. வானத்தை மானம் என்று குறிப்பதும் கொங்கு மண்டலத்தில் உண்டு. மானத்தை அது தரும் மழையை கொண்டு செய்யப்படும் வேளாண்மை தொழில் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட மானாவாரி நிலங்களில் பெய்யும் மழை தண்ணீர் அதுவும் மலைச்சரிவான அடிவார பகுதிகளில் கூடுதல் பலன் தரக்கூடியது. இதனை மதகடி நன்செய்யும் மலையடி புன்செய்யும் மகிழ்ச்சிக்குரிய வளமை பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேட்டாங்காடு எனப்படும் வளம் குறைந்த அந்த நிலத்தை நம்பி தனது அரிய உழைப்பை கொட்டும் விவசாயி ஏமாற்றத்துக்கு ஆளாகி தவிப்பதையும் அனுபவ மொழிகள் காட்டுவதுண்டு. மேட்டாங்காட்டை உழுதவனும் கெட்டான் என்னும் கோபமும் எச்சரிக்கையும் கலந்த அந்த அனுபவமானது இத்தகைய நிலைமையை கண் முன்னே நிறுத்துகின்றன. உழவு தொழிலை காலம் காலமாக உழவு தொழிலே நம்முடைய பூர்வீக தொழில் என்று தெளிவும் அறிவும் கொண்டிருந்த குடியானவர்கள் வாழ்க்கையில் நிரம்ப செழுமையையும் திருப்தியையும் அடையாத போதிலும் நம்பிக்கையை இழக்காதவர்களாக உழைக்கச் சளைக்காதவர்களாக விளங்கி வந்துள்ளது இந்த சமுதாயம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஆகும்.
இன்றைய சிந்தனை நேரத்தில் கோவை அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள் ஏர் முனைக்கு நேர் என்ற தலைப்பில் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
ஏர்முனைக்கு நேர் இங்கே இரு